வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, தேவதூதர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் ஆராதவர், நீர் உண்மை உள்ளவர். ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் செத்து கடந்த எங்களை நீர் மீட்டு எடுத்தீர், அதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்திருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னமும் அதிகமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் வளர்ச்சி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்கிறவர்களாக வாழ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை நீர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவசரப்பட்டு தவறான தீர்மானங்களை செய்துவிடாதபடி உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். SMS பாவங்களுக்கும் இன்டர்நெட் பாவங்களுக்கும் கர்த்தர் தாமே விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணமாகி குடும்ப வாழ்க்கையில பிரவேசித்திருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். திருமணமாகி 3 ஆண்டு ஆகிவிட்டதே, 5 ஆண்டுகள் ஆகிவிட்டதே என்று கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே இறங்கி அவர்களை தொட்டு பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, ஆண்டவரே, தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதனையோடும் துக்கத்தோடும் ஆண்டவரே, எதிர்பாராத அந்த சம்பவத்தினாலே உள்ள முடைந்திருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆற்றி தேற்றும் அப்பா. இந்த உலகத்தை விட்டு நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் கடந்து செல்ல போறோம். நீர் எங்களுக்காக ஒரு நல்ல இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஆறுதலற்ற சகோதரனுக்கு சகோதரிக்கு உம்முடைய அன்பின் ஆறுதலை நீர் தாருமையா. அப்படியே சுயாதீனமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்தும பாரத்தோடும் அநேகரை கர்த்தருக்குள்ளே வழிநடத்த வேண்டும் என்ற ஒரே தாகத்தோடும் அந்த பணியில ஈடுபட கருவே தாரும். உலக பிரகாரமான ஆசைகளுக்கும் உலக பிரகாரமான விருப்பங்களுக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படியே பிரிந்து கிடக்கும் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தாழ்ச்சியினாலே, கீழ்ப்படிய முடியாமையினாலே, நான் என்கிற பெருமையினாலே, அன்றுவரே பணத்தினாலே, இன்னும் பற்பலவிதமான காரணங்களினாலே பிரிந்து போயிருக்கும் உள்ளங்களை, குடும்பங்களை நீர் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாம் எங்கள் ஜெபத்தை கேளும். இந்த நேரத்திலே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய இருதயத்தையும் நீர் பார்த்து அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று உபாகமும் 1 அதிகாரம் 39 முதல் நாம் கற்றுக்கொள்வோம். வாசிக்கிறேன், உபாகமும் 1:39. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் உண்டு. முதலாவதாக, பொறுப்பெடுக்கும் வயது என்பது நாம் நினைப்பதை விட அதிகமானதாகத்தான் இருக்கிறது. காதேஸ் பர்னேயா வழியாக வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசித்தவர்களிலே பலர் வாலிபர்களாயிருந்தார்கள். அதாவது 17-18 வயது வாலிபர்களாயிருந்தார்கள். எண்ணாமும் 14:29 நாம் பார்க்கும்பொழுது தேவன் 20 வயது என்று சொல்வதை கவனிக்கிறோம். 20 வயதிற்கு மேற்பட்ட எல்லாரும் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமும் உண்டு. குழந்தை பருவத்திலே மறிக்கும் நிலைமையிலே இருந்த சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். இது எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். அருமையானவர்களே, பெரியவர்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைய மறுக்கும் பொழுது அதற்கு சிறு பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? எனவே அந்த சிறு பிள்ளைகளை தேவன் பொறுப்பெடுத்து வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைய பண்ணினார். பெரியவர்கள் விசுவாசத்திற்குள்ளே நுழைய மறுத்ததற்கு காரணம் என்ன என்று தெரியுமா? கொள்ளையாவார்கள், சிறு பிள்ளைகள் மறித்து போவார்கள் என்று அவர்கள் சாக்கு போக்கு சொன்னார்கள். அவர்கள் தங்கள் சிறு பிள்ளைகளை காரணம் காட்டினார்கள். ஆனால் உண்மையான காரணம் அதுவல்ல என்பதை தேவன் அவர்களுக்கு காட்டினார். தேவனை அவர்கள் புண்படுத்தினார்கள். தங்கள் பிள்ளைகளுக்காக தேவன் அக்கறைப்பட்டுக் கொள்வதில்லை என்பது போல குற்றம் சாட்டினார்கள். இதற்கு பதிலாகத்தான் தேவன் சொன்னார், நான் உங்கள் பிள்ளைகளை பொறுப்பெடுக்கிறேன். கொள்ளையாவார்கள் என்று எந்த குழந்தைகளை குறித்து நீங்கள் சொன்னீர்களோ அந்த குழந்தைகள் அதிலே பிரவேசிப்பார்கள். எனவே வாக்குத்தத்த பூமியின் எல்லை வரை வந்த இளம் தலைமுறையானது வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைய ஆயத்தமானது. அவர்களிடத்திலேதான் இப்பொழுது மோசே பேசிக் கொண்டிருக்கிறார். உபாகமம் 1:40-41, நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி, நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாயிருந்தீர்கள். காதேஸ் பர்னேயாவிலே வாக்குத்தத்த பூமிக்குள்ளே இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து செல்ல மறுத்தபொழுது ஒரு பெரிய பிரச்சனையை அவர்கள் சந்திக்க வேண்டியதிருந்தது. திரும்பிச் சென்றால் அங்கே வனாந்தரம்தான். இப்பொழுது ஜனங்கள் தாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என உணர்கிறார்கள். பின்னாலே திரும்பி போனால் வனாந்தரம்தான் என தெரிந்து கொண்டார்கள். எனவே இப்பொழுது வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைய துணிகிறார்கள். பாருங்கள் என்ன நடக்கிறது. உபாகமம் 1:42, அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் நடுவே இரேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அருமையானுள்ளே, இப்பொழுது அவர்கள் தீர்மானித்த யுத்தம் நல்லதல்ல. ஏன் தெரியுமா? இப்பொழுது தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக அவர்கள் செயல்பட முற்படுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் யுத்தம் செய்து முன்னேற ஆயத்தமானதற்கு காரணம் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள் என்பது காரணமல்ல, அவர்கள் இறந்த நிலைமையை கண்டு பயந்து போனார்கள். பயத்திலேதான் அந்த தீர்மானத்தை எடுத்தார்களே தவிர தேவன் மேலே உண்டான விசுவாசத்தினாலே அந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை. உபாகமம் 1:43, அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவிகொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அருமையானவர்களே, இது விசுவாசம் அல்ல. கவுனியங்கள், தேவன் சொல்லும்பொழுது முதலாவதாக அவர்கள் இவ்வாறு முன்னேறி சென்றிருப்பார்கள் என்றால் தேவன் மேலே விசுவாசத்தினாலே அவர்கள் செல்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. அப்பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைத்திருக்கும். ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்கிற செயல் சரியானதல்ல. வேறு வழியே இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதற்கும் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. வியாபாரத்திலே ஈடுபட்டிருந்த ஒருவர் ஒரு ஊழியக்காரரை பார்த்து ஒரு முறை, ஐயா, நான் தேவனை விசுவாசித்தேன், என்னுடைய வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நான் எண்ணினேன், அந்த விசுவாசத்தோடு கூட நான் வியாபாரத்திற்குள்ளே சென்றேன், ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை, அதற்கு மாறாக நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் என்று கூறினாராம். அருமையானவர்களே, அந்த சகோதரன் விசுவாசத்தினாலே சென்றாரா, அல்லது இப்படி சென்றால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற யூகத்திலே அவர் சென்றாரா? நாம் செய்து பார்ப்போமே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா பார்ப்போமே என்று செல்வது சரியான விசுவாசம் அல்ல. மற்றும் ஒரு வியாபாரி ஒரு கூட்டத்திலே, நான் தேவனை என்னுடைய வியாபாரத்திலே பங்குதாரராய் சேர்த்திருக்கிறேன், என்னுடைய வியாபாரத்திலே நான் வெற்றி பெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு இவரும் வியாபாரத்திலே முயற்சி செய்திருக்கிறார். இந்த வியாபாரியை தேவன் ஆசீர்வதித்தார். இதை கேட்ட மற்றும் ஒருவர், என்னையும் தேவன் ஆசீர்வதித்தால் நான் தேவனை என்னுடைய பங்குதாரராய் சேர்த்துக் கொள்வேன் என்று எண்ணினாராம். ஆண்டவர் அவரை வழிநடத்தவில்லை. ஆம் பிரியமானவர்களே, தேவனை விசுவாசித்து காரியங்களிலே ஈடுபடுவதற்கும் நாம் யூகித்து அந்த யூகங்களின் அடிப்படையிலே செயல்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உபாகமம் 1:44-46 பாருங்கள். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயீர் தொடங்கி ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இப்படி காதேசிலே தங்கி அங்கே வெகு நாளாயிருந்தீர்கள். கவனித்தீர்களா? இப்பொழுது மீண்டுமாக தேவனுடைய பாதத்திலே வந்து முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்கள் அழுதார்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள். அது எப்படிப்பட்ட மனம் திரும்புதல்? அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும்பொழுது 2 கொரிந்தியர் 7:10 தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, தாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டோம் என்று அழுதார்கள்? இல்லை, எமோரியர்கள் அவர்களை துரத்தினபடியினாலே அழுதார்கள், தோற்று போனபடியினாலே அழுது கொண்டிருந்தார்கள். திருடர்கள் பிடிக்கப்படும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? பிடிக்கப்படும் பொழுது அவர்கள் அழுது மனம் திரும்புவார்கள். ஆனால் அது எப்படிப்பட்ட கண்ணீர்? ஐயோ, நான் ஒரு திருடனாய் இருக்கிறேனே என்பதை குறித்து வருந்தும் ஒரு கண்ணீரா? இல்லை, தான் பிடிபட்டுக் கொண்டபடியினாலே அவன் அழுகிறான். இப்படித்தான் அன்றும் இஸ்ரவேல் ஜனங்களும் அழுது கொண்டிருந்தார்கள். இந்த காரணத்தினாலே அங்கு அநேக நாட்கள் காதேஸ் பர்னேயாவிலே அவர்கள் தங்கியிருக்க வேண்டியதாய் இருந்தது. உபாகமம் 2 பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிந்ததை குறித்து மோசே மீண்டும் நினைவுபடுத்துகிறார். மோசேயின் இந்த வார்த்தைகளினாலேயே இஸ்ரவேல் மக்களின் பயணங்களை குறித்து நாம் மேலும் அறிந்து கொள்கிறோம். காதேஸ் பர்னேயாவிலிருந்து அவர்கள் திரும்பிச் சென்றபொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சேயீர் நாட்டை சுற்றி சுற்றி தெரிந்தார்கள். பாருங்கள், உபாகமம் 2:1 கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றித் திரிந்தோம். கவனித்தீர்களா? ஆண்டவருக்கு வேடிக்கையின் குணமும் உண்டு. அதை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். கவனியங்கள், உபாகமம் 2:3 அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றித் திரிந்தது போதும். கவனித்தீர்களா? எங்கே செல்வதென்று தெரியாமல் சுற்றித் திரிந்தார்கள். அங்கே அவர்கள் செய்வதெல்லாம் சேயீர் மலையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இசை நாற்காலி விளையாட்டிலே நாற்காலியை சுற்றி சுற்றி ஓடுவது போல அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். கடைசியாக கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும் என்கிறார். அருமையானவர்களே, இன்றும் அநேக கிறிஸ்தவர்கள் இதே காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். கர்த்தரை அவருடைய வார்த்தையின்படி விசுவாசியாததினாலே வீணாக நேரத்தை செலவு செய்து கொண்டு ஏதோ சில காரியங்களை மட்டும் செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த முன்னேற்றமும் இல்லை. உபாகமம் 2:4-5 ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடந்து போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோடே போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்திலே 1 நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு பாடம் உண்டு. ஆதியாகமம் 36 சேயீர் பிரதேசத்திலேதான் ஏசா குடியிருந்தான் என்று வாசிக்கிறோம். ஏசாதான் ஏதோம். யாக்கோபு ஏசாவின் சிரேஷ்ட புத்திரபாதத்தை வாங்கிக் கொண்டான். தேவன் அவனுடைய சந்ததியினருக்கு வாக்குத்தத்த பூமியை வாக்குப்பண்ணினார். ஏசா சேயீருக்கு சென்றான். இப்பொழுது ஏசாவின் புத்திரருக்கு அந்த இடத்தை கொடுத்தார் என்பது தெளிவாகிறது. பாறைகள் நிறைந்த பிரதேசமான பெட்ரா என்ற நகரம் இந்த இடத்திலேதான் இன்றும் இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் இந்த ஏசாவின் இடத்தை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதை தேவன் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். சகல தேசங்களும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இங்கே உண்டு. எல்லா தேசங்களுக்கும் தேவனே எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். தேவன் கொடுத்திருக்கிற எல்லைகளை மதிக்காதபடியினாலேதான் அநேக இடங்களிலே யுத்தம் நாட்டுக்கு நாடு நடைபெறுகிறது. மற்றொரு காரியம் நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஏசா போன்ற மக்களுடைய வாழ்க்கையிலையும் அதை நிறைவேற்றுகிறார். ஆம், எப்பொழுதும் தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்திலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். உபாகமம் 2:7 உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். இந்த 40 குறித்த ஒரு மேலோட்டமான அறிக்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் பட்ட பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த 40 தேவனும் அவர்களோடுதான் இருந்தார். மோசே மிக தைரியமாக உங்களுக்கு ஒன்றும் குறைவிடவில்லை என்று சொல்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு வாக்கியம் இது இல்லையா? தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையை பின்னாலே திரும்பி பார்த்தபொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று மிக தெளிவாக சங்கீதம் 23:1 கூறினார். எப்படி அவர் அதை சொல்ல முடியும்? ஏனென்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் தான் தேவையான ஒரு நிலைமையிலே இருக்கவில்லை என்பதை அறிந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஆடம்பரங்களை வாக்கு பண்ணவே இல்லை, ஆனால் நம்முடைய தேவைகளை சந்திப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் கூட நம்முடைய தேவைகளை கண்டிப்பாக தேவன் சந்திக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, ஏசாவின் நிலப்பரப்பை தேவன் எவ்வளவு அழகாக காத்து கொடுத்தார் என்பதை இங்கே பார்க்கிறோம். அதுபோலவே ஒவ்வொரு தேசங்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிற எல்லைகளை அவரே காக்கிறவராயிருக்கிறார். உபாகமம் 2:9, பின்னர் 19. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். வசனம் 19, அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறாய், நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோட போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன், அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். அருமையானவர்களே, இவர்கள் கடந்து செல்ல போகிற தேசத்திலேயும் இவர்கள் ராட்சசர்களை சந்திக்கப் போகிறார்கள். 22 நாம் வாசிப்பது போல ஏசா எப்படி இந்த ராட்சசர்களை துரத்தி அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டான் என்பதை அவர்களுக்கு சொல்லுகிறார். அதேபோல அம்மோன் புத்திரர் தங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக 20 நாம் பார்க்கிறது போல சம்சூமியர் என்ற ராட்சசர்களை மேற்கொள்ள வேண்டியவர்களாயிருந்தார்கள். இந்நாட்களிலேயும் 7-8 உயரமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 2:24, நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னது போலவே மோவாபையும் அம்மோனையும் தாண்டி அவர்களை தொந்தரவு செய்யாமல் கடந்து செல்கிறார்கள். அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரும் உணவும் கொடுத்தார்கள். இப்பொழுது மோசே எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்திலே சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாபதிகளை அனுப்பியதை குறித்து சொல்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். உபாகமம் 2:26-29. அப்பொழுது நான் கெதேமோத் வனாந்தரத்திலிருந்து எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவு கொடும், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும்பாதை வழியாய் நடப்பேன். சேயீரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரும் ஆர் பட்டணத்தில் குடியிருக்கிற மோவாபியரும் எனக்கு செய்தது போல நீரும் நான் யோர்தானை கடந்து எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் சேரும் மட்டும் எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கிரயத்துக்கு தாரும். நான் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் என்று சொல்லி அனுப்பினேன். அன்பானவர்களே, இவ்வளவு தாழ்மையாக மோசே இந்த அரசனிடத்திலே அனுமதி கேட்டாலும் இவன் அனுமதி கொடாமல் அவர்களிடத்திலே யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு வருகிறான். உபாகமம் 2:30-32 பாருங்கள். ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணியிருந்தார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்புக் கொடுக்கப் போகிறேன். இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரித்துக் கொள் என்றார். சீகோன் தன்னுடைய எல்லா ஜனங்களோடும் கூட நம்மோட யுத்தம் பண்ண புறப்பட்டு யாகாசிலே வந்தான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் வந்தாலும் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொண்டார். உபாகமம் 22:33, அவனை நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் முறிய அடித்து. இங்கே தேவன் அவர்களை மேற்கொள்ளவும் அந்த இடத்தை தங்களுக்காக்கிக் கொள்ளவும் அவர்களோடு கூட இருந்து செயல்பட்டார். சீகோன் அரசனுக்கு கீழே இருந்த எமோரியர்கள் மோவாபியர்களை அப்புறப்படுத்தி இந்த இடத்திலே வாழ்ந்தார்கள். தேவன் இப்படி மோவாபியருடைய இடத்தை அவன் எடுத்துக்கொள்ள அவனுக்கு உதவி செய்தார். ஆனால் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டபடியினாலே அவன் கொலை செய்யப்பட்டான். அவனுடைய சேனை சிதறடிக்கப்பட்டது. அவனுடைய தலைநகரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் எல்லாம் அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைப்பூட்டப்பட்டது. தேவன் எப்படி தங்களுக்கு உதவி செய்து தங்களுக்கு ஆதாரமாக இருந்தார் என்பதை நினைப்பூட்ட இதை கூறிக்கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களோடு இருக்கிறார் என்பதையும் அவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்பதையும் நினைப்பூட்டும்படியாக இவ்வாறு செய்தார்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் இதே போன்ற காரியத்தை தான் நமக்கும் செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான வேலைகளை நாம் சந்திக்கும்படியாய் அனுமதிக்கிறார், அல்லது நாம் கவலைப்படக்கூடிய ஒரு நேரத்தை அனுமதிக்கிறார். நம்மை நம்முடைய வாழ்க்கைக்காக அவர் ஆயத்தப்படுத்துகிறார். மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். தொடர்ந்து கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வெற்றிகளை குறித்து மோசே சொல்கிறார். பாருங்கள், உபாமும் 3:1-2. பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாய் போனோம். பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்மோட எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எத்ரேயிக்கு வந்தான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். எஸ்போனிலே குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தது போல அவனுக்கும் செய்வாய் என்றார். கவனித்தீர்களா, கர்த்தர் எப்படி அவருடைய பயத்தை எடுத்து போடுகிறார். உபாகமம் 3:3. அப்படியே நம்முடைய தேவனாய கர்த்தர் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவனுடைய சகல ஜனங்களையும் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். அவனுக்கு ஒருவரும் மீதியாயிராமல் போகும் மட்டும் அவனை முறிய அடித்தோம். இந்த ஓக் என்கிற எமோரிய ராஜா ராட்சசனை போன்ற சரீர அமைப்புடையவனாகவும் அவனுடைய ராஜ்யம் கைப்பற்ற முடியாதது போலவும் காட்சியளித்தது. உபாமம் 3:14. மனாசேயின் குமாரனாகிய யாவீர் அர்கோப் சீமை முழுவதையும் கேசூரியர் மகாத்தியர் என்பவர்களுடைய எல்லை மட்டும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே பாசான் அவோத்யாயீர் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் வழங்கி வருகிறது. பிரியமர்களே, நன்றாக கவனித்தீர்களா? 60 பட்டணங்கள் உள்ள அர்கோப் தேசம் முழுவதையும் அவர்கள் பிடித்தார்கள். உபாகமம் 3:5. அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பாள்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அவைகள் அன்றி மதிலில்லாத பட்டணங்களும் அநேகம். அருமையானவர்களே, இப்படி கோட்டையினாலே சூழப்பட்ட இந்த பெரிய பட்டணத்தையும் பிடிப்பதற்கு இஸ்ரவேல் மக்களால் முடிந்ததென்றால் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் என்பது வெளியரங்கமாகிறது. இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமூட்டும் காரியமாயிருந்தது. ஏனென்றால் வாக்குத்தத்த பூமியிலே வானளாவிய சுவர்கள் உள்ளன. பட்டணங்களிலேயும் இப்படிப்பட்ட ராட்சசர்களை அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஓக் என்ற மனிதனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாருங்கள், உபாகமம் 3:11. மீந்திருந்த ராட்சசரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பியிருந்தான். இரும்பினாற் செய்த அவனுடைய கட்டில் மனிதனுடைய கை முளத்தின்படியே 9 முள நீளமும் 4 முள அகலமுமாயிருந்தது. அது அம்மோன் புத்தருடைய ரப்பா பட்டணத்தில் இருக்கிறதல்லவா? 1 முளம் என்று சொல்லும்பொழுது 18 அங்குலங்கள். அப்படி என்றால் அவனுடைய படுக்கை 13.5 அடி நீளமாயிருந்திருக்கிறது. பெரிய பெரிய கட்டில்கள் எல்லாம் இந்த காலத்தில் தான் செய்கிறோம் என்று எண்ணிக்கொள்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, ஏற்கனவே அவ்வளவு பெரிய ஒரு கட்டில் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த கட்டிலானது ரப்பா பட்டணத்திலே காட்சி பொருளாகவும் வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. உபாகமம் 3:12-13. அக்காலத்திலே சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட தேசத்தை அர்னோன் நதியருகேயுள்ள ஆரோவேர் தொடங்கி கீலேயாத் மலைநாட்டில் பாதியையும் அதிலிருக்கிற பட்டணங்களையும் ரூபனியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன். கீலேயாத்தின் மற்ற பங்கையும் ஓகின் ராஜ்யமாயிருந்த பாசான் முழுவதையும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு கொடுத்ததுமன்றி ராட்சச தேசமெனப்பட்ட பாசானுக்குள்ளான அர்கோப் சீமை யாவையும் கொடுத்தேன். இப்படி இங்கே பிடிக்கப்பட்ட ஓக் அரசனின் பிரதேசம் ரூபனுக்கும் காத் கோத்திரத்திற்கும் மனாசேயிலே பாதி கோத்திரத்தாருக்கும் கொடுக்கப்பட்டது. இவர்கள் யோர்தானுக்கு கிழக்கே தங்க தெரிந்து கொண்டார்கள். உபாகமம் 3:18. அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார், யுத்தம் செய்யத்தக்கவர்களாகி நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரருக்கு முன்னே ஆயுத பாணிகளாக நடந்து போங்கள். இவர்கள் இவ்வாறு நல்ல வீடுகளிலே தங்க ஆண்டவர் கொடுத்த அனுமதி தங்கள் சகோதரர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அல்ல என்பதை நினைப்பூட்டுகிறார். உபாகமம் 3:19. உங்கள் மனைவிகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளும் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் பட்டணங்களில் இருக்கட்டும், உங்களுக்கு திரளான ஆடு மாடுகள் உண்டென்று அறிவேன். தொடர்ந்து நாம் மோசேயினுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் எண்ணி பார்த்து வாக்குத்தத்த பூமிக்குள்ளே தான் கடந்து போக முடியாமல் போன காரணத்தை எண்ணி பார்க்கிறார். உபாகமம் 3:23-26 வரை பாருங்கள். அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்திலுள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தரலும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவிகொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். ஒரு நல்ல பெற்றோரை போல கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். போதும் மோசே, இதை குறித்து நான் மேலும் கேட்க விரும்பவில்லை என்று சொல்லுவது போல இருக்கிறது. உபாகமம் 3:27, நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. மோசே வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தரிடத்திலே கெஞ்சி கேட்பது நமக்கு பரிதாபமான ஒரு காட்சியாயிருக்கிறது. 40 ஆண்டுகள் எதற்காகவே வந்தவன் இப்பொழுது உள்ளே நுழைய முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இது நமக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை சுட்டிக்காட்டுகிறது இல்லையா? நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பினாலும் முன்னாலே நாம் செய்த பாவங்களுக்கான விளைவு மாற்றப்பட மாட்டாது. உபாகமம் 3:28, நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுப்பான் என்றார். இப்பொழுது யோர்தானை கடந்து வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்கப் போகிற ஜனங்களுக்கு, இந்த புதிய சந்ததியினருக்கு, தன்னை தொடர்ந்து யோசுவா பொறுப்பெடுக்கப் போகிறார் என்பதை தெளிவாக சொல்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, மோசே தேவனுடைய பணிக்கென்று அர்ப்பணித்து 40 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்து 40 ஆண்டு காலம் பணி செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையினாலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவன் செய்த அவிசுவாசம் என்ற பாவத்தினாலே வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்கும் கிருபையை இழந்து போனவராய் காணப்படுகிறார். தேவனிடத்திலே அதை குறித்து அவர் கெஞ்சி கேட்டாலும் தேவன் அதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. அவர் எடுத்த தீர்மானத்தை அவர் மாற்றுகிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற உன்னதமான ஊழியங்களிலே புனிதமான ஸ்தானங்களிலே நாம் அவருக்கு பிரியமாய் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழும்பொழுது நம்மை கொண்டு அவர் செய்ய சித்தமாயிருக்கிறதை எல்லாம் செய்து முடிக்க அவர் நமக்கு கிருபையை தருவார். இடையிலே நாம் அவிசுவாசத்தினாலே தவறு செய்வோம் என்றால், கீழ்ப்படியாமல் செல்வோம் என்றால் அதற்கான தண்டனை உண்டு. எந்த பணியை பரிபூர்ணமாய் செய்து முடிக்க விரும்பினோமோ அந்த பணியை கூட பரிபூர்ணமாய் செய்து முடிக்காதவர்களாக நாம் கடந்து செல்ல நேரிடும் என்பதை இப்பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8. எபேசியர் 6:8.